السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه بن الله ما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما الحياة الدنيا إلا لعب وله الدار الآخرة خير للذين يتقون فلا تعقلون. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه عمل ما بعد الموت، أو كما قال عليه الصلاة والسلام. صدق كل يسابه دريق لي تهي مارك لي. الحمد لله الله حق جل شانه تعالى எங்கள கொஞ்சம் தேர இந்த தீனுடைய முதாக்கராக வேண்டி ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு செஞ்ச ஒரு நியமத் ஒரு பாக்கியமாகும். அது சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்லஷானஹு தஆலா எங்களை படைச்சு எங்களை வாழ வச்சு எங்களோட வாழ்க்கைக்கு, நாங்கள் இன்றைக்கு வாழக்கூடிய எங்களோட உலக வாழ்க்கைக்கு நாங்கள் கஷ்டப்படுகிறதும், எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு மனிதன் வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டியே அதிகமான காலங்களை செலவழிக்கிறத பார்க்கணும். பொதுவாக பாருங்க, சின்ன ஒரு 6-7 வயசுல இருந்து பிள்ளையில என்ன செய்வோம், ஸ்கூலுக்கு போடுவோம். நோக்கம் என்ன, அந்த புள்ள நல்லா படிச்சு நல்லா படிச்சு ஒரு நல்ல ஒரு தொழில் ஒன்று எடுத்து அந்த புள்ள நல்லா சம்பாதிச்சு அந்த புள்ள நல்ல வீடு ஒன்று வாங்கி திருமணம் முடித்து நல்லா வாழணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும். இதுதான் நோக்கம். இந்த முயற்சி எத்தனை வயசுல ஆரம்பமாகுது, 6 வயசுல. 6 வயசுல ஆரம்பமாகி 16 வயசு வரைக்கும் நல்லா விளங்கிக்கோங்க. நாங்க நினைக்கிற உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கு பெருசாவில பொறுத்தான் மனுஷன் ஸ்டார்ட் பண்றான், இல்ல 6 வயசுல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். 6 வயசுல அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன நடக்குது, 6 வயசுல ஸ்கூலுக்கு போடுறோம். ஏன் போடுற நோக்கம் என்ன, புள்ள நல்லா படிக்கணும், அடுத்த நல்லா படிச்சுட்டு நல்ல தொழில் ஒன்று எடுக்கணும், நல்ல தொழில் எடுத்தா நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிச்சா நல்ல ஒரு வீடு வாகனம் அப்படி வாழ்க்கையை செட்டில் ஆக்கணும். இதுக்குதான் 6 வயசுல போடுறோம். இப்ப 10 வருஷம் 13 வருஷம் புள்ள ஸ்கூல்ல படிக்குது, அதாவது புள்ள வாழ்க்கையுடைய தயாரிப்புக்காக வேண்டி 13 வருஷம் செலவழிக்குது தாய் தந்தையுடைய அனுசரணையோட. அதற்கு பின்னால என்ன செய்யுது, அந்த பிள்ளை இன்னொரு அடுத்த ஸ்டேஜ் போகணும்டா, ஒரு கிராஜுவேஷன் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும்டா, இன்னொரு 4 வருஷம் குறைஞ்சது ஒரு புள்ள இரு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு புள்ள ஒரு 10-15 வருஷம் மட்டும், 15 வருஷத்துக்கு மேல செலவழிக்குது. அதுக்கு பின்னால என்ன செய்யறான், தொழில் ஒன்று சேர்ந்தான். அதுக்கு தொழில் ஒன்று சேர்ந்து அந்த தொழிலை செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அந்த தொழிலை சம்பாதிச்சு ஒரு வீடை கட்டி கல்யாணம் முடிக்கல. எத்தனை வயசாவது ஆண்களை பொறுத்த வரையில சுமாராக 26-27 வயசு சீண்டது, குறைஞ்சது நாங்க 26 வைப்போம். 26 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில உற்சாகமாக உஜாராக ஆரோக்கியமான தெம்பாக இருக்கக்கூடியது ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த 60 வயசுல முதல் 6 வயசு எதுவுமே தெரியாத குழந்தையா கழியுது. அதற்கு பின்னால மத்த 10-15 வருஷம் சுமாராக அந்த வாழ்க்கையுடைய ப்ரிப்பரேஷனுக்காக வேண்டி கழியுது. அதற்கு பின்னால தொழில் பெற்ற பின்னால இப்படி பார்த்தா 26 வயசுல இவர் 28 வயசு 26 வயசு வைங்களே, 26 வயசுல இவர் கல்யாணம் முடிச்சாலும் 26 + 26 = 52. சுபஹானல்லாஹ், வாழ்க்கையில அறவசிய செட்டில்மெண்ட்காக வேண்டி கழிக்கிறோம், வாழ்க்கையில செட்டில் ஆகணும் என்றதுக்காக வேண்டி வாழ்க்கையில அறவசிய செலவழிக்கிறோம். அதற்கு பின்னால தான் நாங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறோம். சுபஹானல்லாஹ், பாருங்க, வாழ 25 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கைக்காக வேண்டி, ஒரு 50-60 வருஷம் தானே நாங்க அனுபவிக்க போறோம் அந்த முழுமையாக. அப்ப 25 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கைக்கு வாழ்வதற்காக வேண்டி ஹாஃப் டு ஹாஃப் 25-30 வருஷத்தை நாங்க செலவழிக்கிறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு அறவாசி கொடுத்து அறவாசி வாங்குறது, இது எப்படி பிசினஸ் என்று பாருங்க. உலக வாழ்க்கை இத பத்தி அல்லாஹ் சொல்லுறான், இவ்வளவு செலவழிச்சு நீங்க ரெடி ஆகுறீங்களே இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் தரக்கூடிய சர்டிபிகேஷன் என்ன தெரியுமா, உலக வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் தரக்கூடிய எக்ஸ்பிளனேஷன், இந்த உலக வாழ்க்கை என்ன. அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கைக்குதே விளையாட்டு வீணும் தான் என்று சுபஹானல்லாஹ். உங்களோட உலக இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். பாருங்க இந்த இடத்துல இருந்து பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்றான் இந்த இந்த உலக வாழ்க்கை ஒரு ஏமாற்றம் என்பதாக சொல்றான். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த விளையாட்டான இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் வீணானது என்று சொல்லக்கூடிய உலக வாழ்க்கைக்கு இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுஸில சொல்றான், ஆதமின் மகனே இந்த உலகம் என்னுடைய பார்வையில ஒரு ஈயின் இறக்கை அளவு கூட இல்ல, ஒரு ஈயுடைய இறக்கை ஈயே பொறுமதில்ல. ஒருத்தர் புதுசா பிசினஸ் வந்து பண்ணணும் ஒரு டெய்லி ஈ பிடிக்கிறாரு, ஈ பிடிச்சி மூட்டை மூட்டையா பெக் பண்றாரு, கொண்டு போய் விற்கலாமா? எந்த எந்த பொறுமதியும் இல்ல. ஈக்கே பொறுமதி இல்லைன்னு சொன்னால் ஈயுடைய இறக்கைக்கு அறவே இல்லை. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுறான், மனிதர்களே இந்த உலகம், ஏன்னா இந்த உலகமும் உலகத்துள்ள வஸ்துக்களும் இது எல்லாமே ஏண்ட பார்வையில், அதாவது ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற பெரும் பெரும் நாடுகள், கோடான கோடி சொத்துக்கள், கோடான கோடி பொறுமாதியான தங்கம், வைரூடியம், மாணிக்கம், எல்லாமே இது எல்லாமே என்னுடைய பார்வையில ஒரு ஈட இறக்கைக்கும் தரம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், அப்படி இருந்தா நான் என்னை வணங்காதவர்களுக்கு ஒரு ஒரு மிடர் தண்ணீரும் கொடுத்திருக்க மாட்டேன். சகோதரிகளை தாய்மார்கள் நிதானமா சிந்திச்சு பாருங்க, நாங்க கஷ்டப்படக்கூடிய இந்த உலகத்துக்கு அல்லாஹ் சொல்லுறான் ஈட பொறுமதியும் இல்லப்பா, இந்த உலகம் விளாட்டப்பா, இந்த உலகம் சும்மா வேடிக்கப்பான்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அல்லாஹ் வேடிக்கை விளையாட்டு என்று சொல்ற உலகத்துக்கு தான் நாங்க உயிரை எனது பிரதியாக வச்சு, உயிரை வச்சு நாங்க சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு செலவழிச்சுட்டு இருக்கிறோம். சுபஹானல்லாஹ். அப்ப நீங்க கேட்கலாம் சில நேரத்துக்கு, அப்ப என்ன உலகத்துல சம்பாதிக்கப்படாதா, படிக்கப்படாதா, அனுபவிக்கப்படாதா? இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, நீங்க படிங்க, சம்பாதிங்க, அனுபவிங்க, வீடு வாசல் வாங்குங்க, காணி பூமி வாங்குங்க, நகை நட்டு வாங்குங்க, எல்லாம் அனுபவிங்க. ஆனா எப்படி இருக்கணும், அது தீனோட சேர்த்து இருக்கணும். இதத்தான் இஸ்லாம் கூறிக்கொண்டு இருக்கு. எப்ப தீன் இல்லாம, மார்க்கம் இல்லாம, பணம், படிப்பு, பட்டம், வீடு வாசல் எது வந்தாலும் அதுல உங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஆனா அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் உயிராக இருக்கக்கூடிய நிம்மதிய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவான், அல்லாஹ் எடுத்துருவான். அப்ப எல்லாம் இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. பல வருடங்களுக்கு முன்னால ஸ்ரீலங்கால கொழும்புல ஒரு மர்டர் ஒண்ணு நடந்துச்சு. பெரிய ஒரு கோடீஸ்வரர், ஹிந்து சகோதரர், அவர் கொல்லப்பட்டுட்டார். இனம் தெரியாதவர்களால கொலை செய்யப்பட்டுட்டார். இப்ப இத என்ன செஞ்சாங்க, போலீஸால வந்து அவட பொடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி இப்ப இத பத்தி பார்த்துட்டு விசாரிச்சு டிபிடிக்குள்ள இடைக்கிட போலீஸ்ல விசாரணைக்கு வர நேரம் கடைசியில அரெஸ்ட் பண்ணினாங்க மனைவிய. எதை வச்சு தனிமை அரெஸ்ட் பண்ணினாங்க, அந்த உளவு பார்ப்பதற்கு போட்டவர் ஏதோ ஒரு ரூபத்துல பிச்சைக்காரர் மாதிரியே யார ரூபத்துல வார நேரம், கணவன் இறந்து ஒரு மாசம் இல்ல, மனைவி பாட்டு படிச்சு கொண்டு இருக்கிறாராம், எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டில் வேண்டும். இந்த வேர்டை வச்சு ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கடைசியில பிடிச்சாங்க. என்னன்னு சொன்னா, சகோதரிகளே தாய்மார்களே, உலகம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான், எவ்வளவு தான் பணம், பதவி, பட்டம், பெண்கள் உங்களே பொறுத்த வரையில எவ்வளவு தான் உங்களுக்கு அழகு, வாய்ப்பு, அந்தஸ்து இருந்தாலும் எப்ப உங்கள்ட்ட மார்க்கம் இல்லையோ, இஸ்லாம் இல்லையோ, தீன் இல்லையோ, அல்லாஹ் எல்லாத்தையும் தருவான், நடுவுல நிம்மதி இருக்காது, நிம்மதி இருக்காது. இந்த நிம்மதி அல்லாஹ் தன்னுடைய கையில வச்சிருக்கூடிய ஒரு தனி சக்தி, அது பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கூடிய தனி சக்தி. எனவே சகோதரிகளே தாய்மார்களே, ஒரு நாங்க நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை தேவை என்றா, எப்ப இந்த நிம்மதிய உள்வாங்குறோமோ அப்பதான் சந்தோஷம் வரும். அப்ப நிம்மதி எப்படி உள்வாங்குறது, எப்படி நிம்மதிய கொண்டு வர்றது என்றா, அதுக்கு அல்லாஹ் சில வழிமுறைகளை வச்சிருக்கிறான். எப்ப ஒரு வீட்டுல நிம்மதி வரும், சந்தோஷம் வரும் என்றால், முதலாவது எந்த வீட்டுல தொழுகை இருக்குமோ அந்த வீட்டுல சந்தோஷம் வரும். ஒரு வீட்டுக்குடைய நிம்மதி எப்ப ஆரம்பம் தெரியுமா? தஹஜ்ஜுதுல. ஒரு பொம்பளைக்குள்ள ஆக பெரிய பாக்கியம், கணவனை விட கணவனுக்கு முன்னால் மனைவி தான் அல்லாஹ்வுடைய பஷாரத், அதாவது நன்மாராயணம் பெறுவா ஒரு வீட்டுல. எப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த மனைவி அதிகாலையில எழுந்து தன்னுடைய கணவனையும் தஹஜ்ஜுதுக்கு எழுப்பாட்டுறாவோ, அதிகாலையில இருந்து தன் கணவனையும் தஹஜ்ஜுதுக்கு எழுப்பாட்டுறாவோ, இவருக்கு அல்லாஹ்வின் நன்மாராயம் உண்டாகட்டும். சுபஹானல்லாஹ். வீட்டுக்கு முதலாவது பரக்கத் ஒரு பொம்பளை எப்ப அதிகாலையில எழுந்து தன்னுடைய கணவனையும் தஹஜ்ஜுதுக்கு எழுப்பாட்டி அவவும் அமல் செய்வார் சொன்னா, அந்த வீட்டுல நிம்மதியுடைய வாசல் திறக்கப்படும். செஞ்சு பாருங்க சகோதரிகளே, தாய்மார்களே, ஏழுமெண்டா செஞ்சு பாருங்க. வேண்டிய தரித்திரியம், வேண்டிய முசீபத் வீட்டுல இருந்து இல்லாம போகும். எப்ப கணவனும் மனைவியும் தஹஜ்ஜுத் தொழுந்துட்டு அந்த நேரத்துல அல்லாஹ் கிட்ட கையேந்துறாங்களோ, அல்லாஹ் துஆவை கபூலாக்குவார். சமீபத்தில் ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருந்த நேரம் சொன்னார், நான் அல்லாஹ்வுடைய ஒரு ஆச்சரியமான உதவியை கண்டேன். இது தாவத்துடைய முதாக்கரா என்ற தலை, நான் இந்த கார்புதாரிய செல்றேன், எல்லாத்துக்கும் இது படாது, நல்லா யோசிங்க. கண்டி கம்பல பகுதியில ஒரு அல்லாட உதவியை கண்டேன். என்னது சொன்னார், நான் வீடு கட்ட ஆரம்பிச்சேன். வீடு கட்ட ஆரம்பிச்சா, வீடு கட்டது ரெப்பேர் என்று ஆரம்பிச்சேன். வீடு பொருவா வீடுதான், ரெப்பேர் தான் ஆரம்பிக்கிறேன். 4 லட்சத்துல ஆரம்பிச்சா 14 லட்சத்துல முடியும். 1 லட்சம் என்று ஆரம்பிச்சா 5 லட்சத்துல முடியும். இதே போல இவர் 1.5 லட்சம் வச்சுட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு. மேக்சிமம் 2 லட்சத்துக்கு ரோல் பண்ணலாம் என்று ஆரம்பிச்சா 6 லட்சத்துல முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்ய, கணவனும் மனைவி மீண்டும் யோசிக்கிறாங்க, வீட்டுட வேலை கம்ப்ளீட் ஆயிட்டு, ஆனா இவ்வளவு கடன், ஹார்ட்வேருக்கு கடன், மணலுக்கு கடன், இப்படி எல்லாத்துக்கும் கடன் ஆயிடுச்சு, என்ன செய்ய? சகோதரிகளே, தாய்மார்களே, கணவனும் மனைவியும் முடிவு செய்யறாங்க, தொடர்ந்து 40 நாட்கள் நாங்க தஹஜ்ஜுதை மிஸ் ஆகாம தொழுவோம். எந்த ஆகுது, ரெண்டு பேரும் நியத்து வைக்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க, தொடர்ச்சியாக தொடர்ந்து வாராங்க, 40 நாள் தொடர்ந்து வாராங்க. பெண் தொழக்கூடாத காரணத்தை தவிர மற்ற காலங்கள் எல்லாம் தவறாம தொழுந்துட்டே வாரா. சுபஹானல்லாஹ். சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த சகோதரர் சொல்றார், அதுல ஒரு 30 நாள் போகல கணக்க பார்த்தோம், சின்ன அவர் அந்தண்டைக்கு பிசினஸ் செய்யக்கூடிய மனுஷன், சின்ன பிசினஸ் தான் செய்யறாரு. ஆனா என்ன நடந்துச்சோ தெரியா, என் வாழ்க்கையில அதற்கு முன்னாலும் அப்படி பிசினஸ் போகல, அதற்கு பின்னாலேயும் இதுவரைக்கும் அப்படி ஒரு பிசினஸ் போகல. அந்த பீரியட்ல சுபஹானல்லாஹ், சுமார் 6.5 லட்சம் நான் கடன் அடைச்சேன். சகோதரிகளே, தாய்மார்களே, இது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். இன்றைக்கும் சந்தோஷமா வாழ்றாங்க அந்த ஃபேமிலி, இது ஏற்றுக்கொள்றது கஷ்டமா இருக்கும். அல்லாஹ் மீது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோட தஹஜ்ஜுதுடைய துஆ இருக்குதானே, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இப்படித்தான் இருக்கும். சகஜத்தில் எழும்புங்க. இன்னைக்கு வீட்டுல கஷ்டம், பிரச்சனை, இந்த குமர் கொடுத்து கொள்ள வழி இல்ல, அது இல்ல, இதுல எவ்வளவு யோசிக்கிறோம் தானே, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுறோம், ராத்தாட்ட சொல்றோம், தங்கச்சிட்ட சொல்றோம், மைனி கிட்ட சொல்றோம், மாமி கிட்ட சொல்றோம். 4 பொம்பளை சேர்ந்தாவே உனக்கு 4 புள்ளை இல்லையா, மூத்தவளுக்கும் வயசாவிருச்சு, வீடு கெட்ட வானமானதான் ஸ்டார்ட் பண்றது. நாங்க எல்லாத்துக்கிட்டும் சொல்லக்கூடிய நாங்க சகோதரிகளை, தாய்மார்களை யோசிங்க, அல்லாஹ் கிட்ட சொல்றோமா? கணவன்மாரையும் பழக்குங்க, கணவன்மாருக்கும் பழக்குங்க. கணவன்மாரும் பஜார்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்ட சொல்ற, யாவரம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, பிரச்சனை. அல்லாஹ் கிட்ட சொல்லுறோமா? அல்லாஹ் எங்கள்கிட்ட கேக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹு தஆலா, அதாவது இரவின் கடைசி பகுதியில், அதாவது தஹஜ்ஜுத் நேரத்துல அடி வானத்துக்கு வந்து கேக்குறான், என்னிடம் உதவி கேட்பவர்கள் யாரும் இல்லையா, நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். உதவி கேட்கறவங்க யாரும் இல்லையா, கொடுக்க தயாரா இருக்கிறேன்னு அல்லாஹ் கேக்குறான். நாங்க அந்த நேரத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளலண்டா, எங்களை விட நஷ்டவாளிகள் யார்? சகோதரிகளே, தாய்மார்களே, நிம்மதிய பார்க்கலும் வீட்டுல தஹஜ்ஜுத்துக்கு எழுந்தி பழவுங்க. வீட்டுல தஹஜ்ஜுத்து தொழுது பழவுங்க, ஆகப்பெரிய பாக்கியம். சமீபத்தில் ஒரு வயோதிப பெண் சுமாராக ஒரு 75-80 வயசு இருக்கும், 75-80 வயசு இருக்கும். இப்ப அவட வாழ்க்கையில அவட மகன் ஒரு ஆலிம், அவர் சொல்றார், எனக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து எங்க உம்மா தாஜ்ஜத்தை உத்தத்தை நான் கண்டில்ல. சுபஹானல்லாஹ், எங்கட புள்ளைகள் எங்களை பார்த்து அப்படித்தான் சொல்லணும். ஒவ்வொரு பொம்பளையிலும் மீக்கணும், எனக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்து இந்த நாடகத்தை ஒரு நாளாவது விடாம பார்த்தனண்டில்ல, எனக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு வந்தனண்டில்ல. மகன் சொல்லுறார், மகனுக்கும் புள்ளைகள் இருக்குது, 6-7 வயசு புள்ளைன்னு நினைக்கிற மூத்த புள்ள, மையத்துக்கு போற நேரம் மகன் சொல்லுறார், எனக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து ஏன் உம்மா தஹஜ்ஜத்தை விட்டதில்ல. சுபோட அசானுக்கு ஒரு மணி காலத்துக்கு முன்னாலமா எழும்பிடுவாங்க. சுபஹானல்லாஹ், எது வரைக்கும் என்று சொன்னால், எது வரைக்கும் சொன்னால், ஆக இயலாத நேரம் சக்கராத்துக்கு அது அடுத்த நாள் மௌத்தா போறதுக்கு முந்தின நாள் கூட நோய்வாய்ப்பட்டு இருந்து அதோட எழும்பி போய் தஹஜ்ஜத் தொழுது வந்தாங்க. சுபஹானல்லாஹ், மௌத்தா போற நேரம் களிமாவோட பிரகாசமாக மௌத்தா போனாங்க. எது வரைக்கும் பெண்கள் சொல்லுறாங்க, அந்த மையத்தை பார்த்த ஒரு ஆசையா இது மாதிரி ஏண்ட மௌத்தாக இருக்க கூடாதான். சகோதரிகளே, தாய்மார்களே, தஹஜ்ஜத்துடைய தொழுகைக்குத்தானே மையத்துடைய முகத்தை பிரகாசமாக்க செய்யும், எங்கட தேவைகளை பூர்த்தி செஞ்சு தரும். தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நீங்க தொழுந்துட்டு சுபஹ் தொழுந்துட்டு அப்படியே உட்கார்ந்து நீங்க குர்ஆன் ஓதிட்டு எழுமுங்க, வாழ்க்கையில பரக்கத்தை பார்க்கலாம், நாளுடைய பரக்கத்தை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எப்படி பழகி இருந்தாங்கடா, ஒரு ரிவாயத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில தொழுந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகியுடைய வீடு பள்ளியோட என்ட்ரன்ஸ்ல, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில தொழுந்துட்டு சூரியன் உதிக்கும் வரைக்கும் இருந்துட்டு அவங்க அப்படி இன்னொரு மனைவியுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த அந்த நாள் அந்த மனைவியோட வீட்டுல தங்கி இருந்த நாள் போய் கேட்டாங்க, நீங்க இன்னும் எழும்பலையா? அந்த மனைவி சொன்னார், யார சூழல்லா, நீங்க சுபோடைய நேரத்துக்கு பள்ளிக்கு போற நேரம் நான் என்னுடைய தொழுகை விருப்பில் அமர்ந்தது இன்னும் இதே இடத்தில் தான் ஓதி அதாவது இருக்கிறேன். எங்களுக்கு விளங்கரமாய் சொன்னார், கணவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபோ தொழுகைக்கு பள்ளிக்கு போறாங்க, போற நேரம் மனைவி தொழுறப்பாயில பள்ளிக்கு போய் சூரியன் உதிக்கும் பொழுது வருகின்றார்கள், அந்த நேரத்திலே மனைவி தொழுறப்பாயில. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் வாழ்ந்து காட்டினாங்க. நீங்கள் ஒவ்வொரு பெண்களும் யோசிங்க, நாங்க எங்கட வீட்டுல எந்த நிலைமையில இருக்கிறோம். இன்னைக்கு தப்லீக் தாவத் தப்லீகுடைய ஆக பெரிய முயற்சி எங்களுக்கு தெரியும், முழு உலகத்திலும் தாவத் நடக்குது. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் பயான் பண்றேன், இதெல்லாம் தப்லீகுடைய பிரதிபலிப்பு தெரிஞ்ச விஷயம். இப்ப யோசிங்க, இந்த தப்லீக, இந்த தப்லீகுடைய ஸ்தாபகர் என்று சொல்லக்கூடிய மௌலானா இல்யாஸ் ரஹிமஹுல்லா, இந்த தாவத் தப்லீகுடைய அஸ்திவாரம் இட்டவர். இவர் இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா, இவங்களோட உம்மா ஒரு ஹாஃபிஸா. நல்லா விளங்குங்க, மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாட தாய் ஒரு ஹாஃபிஸா, உம்மா ஒரு குர்ஆன பாடமாக்கின பெண்மணி. அவங்களோட அவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால், இல்யாஸ் ரஹ்மத்துல்லாட தாய பத்தி எழுதுறாங்க, ரமலான் மாசத்துல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவாங்களாம். நினைச்சு பார்க்கவும் இல்லாது, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் என்ன செய்வாங்களாம், தஹஜ்ஜுத்துல எழும்பிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்தியாவை ஆரம்பிச்சு அதுக்கு பின்னால தஹஜ்ஜுத்துல சொல்லுவாங்களே சொல்றக்குள்ள அலிஃப் லாம் மீம் வந்து பக்ரால ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிச்சு முதல் ரகாத்துல அப்புறம் ரெண்டாம் ரகாத்துல கொஞ்சம் இப்படி தொழுது நிப்பாட்டியாச்சு, அப்புறம் சுபோடைய சுன்னத்து சுபோல ஓதியாச்சு. அதுக்கு பின்னால இது மத்த வேலைகள் இருக்கிற இந்த டைம்ல மௌலானா இல்யாஸ் ரஹிமுல்லாட தாயார் கைகள் வேலை வீட்டு வேலைகளை செய்யும், வாய் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும். எதுவரைக்கும், எதுவரைக்கும், இரவு தூங்கும் பொழுது 30 ஜூஸே ஓதி முடிச்சிருவாங்க. நீங்க கஷ்டமானு நினைக்க வேணும், உங்களோட புள்ளையல் மதரசாக்கு போற புள்ளையல் இருந்தால், ஹாஃபிஸ் புள்ளையல் இருந்தா கேளுங்க, 20 நிமிஷத்துல ஒரு ஜுஸ் ஓதலாம், 20 நிமிஷத்துல ஒரு ஜுஸ் ஓதலாம் ஒரு ஹாஃபிஸுக்கு. அப்படி என்றா ஒரு அவருக்கு 3 ஜூஸ், 10 அவர்ல 30 ஜூஸ். சிம்பிள், ஒரு ஹாஃபிஸ் பத்து மணிக்கால ஒதுக்கினா ஒரு அவர்ல ஒரு நாளைக்கு 30 ஜூஸ். நாங்க மதரசால ஒரு புள்ள ஹாஃபிஸ் ஆகிட்டாருடா, அவருக்கு கடைசி எக்ஸாம் வைப்போம் என்னது, காலையில சுபத்திலிருந்துட்டு ஆரம்பிப்பாரு, குர்ஆன பாடம் தரணும், இடைக்கிட ஓப் கொடுப்போம், ஓப் கொடுத்து கொடுத்து ஹஜ்ரத் மாரும் உட்காருவோம். அன்றைக்கு அசல் மஹ்ரிபாக போகும்போது புள்ள ஒரு குர்ஆன் பாடம் தந்து முடிவார், ஒரு பிழை இல்லாம. இப்பதான் ஹாஃபிஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்ப நீங்க நினைக்கிற ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் எப்படி நினைக்கிறது இல்ல, நார்மலா செய்யலாம், ஒரு ஹாஃபிஸ்க்கு செய்யலாம். இப்ப என்ன செய்யறாங்க, இவரு ஹாஃபிஸா வெறும் அவர காலை வேலைகளை செய்யறதோட குர்ஆன் முள்ள 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 ஓதி இரவு தூங்குவதற்கு முன்னால் ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிருவாங்க. ரமலானுடைய மாசம் கொஞ்சம் டைம் கூட ஒதுக்கிறதால, அந்த உணவுக்கான ஏற்பாடுகள் குறவு என்றதால, ஒவ்வொரு ரமலான்லயும் 40 குர்ஆன் ஓதி முடிப்பாங்களாம். சுபஹானல்லாஹ். அன்றைக்கு அப்படி ஓதின பொம் பெண்ணுடைய மகன் தான் மௌலானா இல்யாஸ் ரஹிமஹுல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பிரபலமான சம்பவம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசுல விளையாடி கொண்டிருக்கிறார் அங்க பாலைவனம் பகுதி. இப்ப புள்ள மண் புள்ளே மண் வீசி விளையாடுது, புள்ளே மண் வீசி விளையாடுது, சின்ன புள்ளே தானே. அதுல மண் வீசி விளையாடுற நேரம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹோட கண்ணுக்கு ஒரு புள்ள மண்ணை எடுத்து அடிச்சு விட்டுட்டார். அடிச்சது முடிவு என்னன்னு கேட்டா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹோட ரெண்டு கண்ணும் விளங்காம போயிருச்சு. நாங்க இன்னைக்கு சஹீஹ் புகாரி இமாம் புகாரி என்று பேசுறோமே, இப்படி ஒரு வரலாறு இருக்குது. ரெண்டு கண்ணும் தெரியாது, மொத்தமாவே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ்க்கு 6-7 வயசுல கண் தெரியாம போயிருச்சு. இப்ப என்ன நடக்குது, சின்ன வயசு கண் தெரியாது, தாய் தான் வாப்போம் இல்ல, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் போறதுக்கு வாப்போம் இல்ல, வாப்போம் போச்சு. அப்ப நானும் அவரும் ரெண்டு ஆம்பளை புள்ள. இப்ப தாய் தான் இந்த மகனை எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போற தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹோட நானா உதவியா இருப்பாரு. ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹோட தாய் என்ன செஞ்சாங்க, இந்த புள்ளையோட கண்ணுல மண் பட்டு கண் சுகம் இல்லாம போய் பார்வை இல்லாம போனதோட அவங்க ஆரம்பிச்சாங்க தொழுறத்துக்கு. சுபஹானல்லாஹ், வரலாறுகள்ல பதிவு செய்யறாங்க, அவங்களோட வீட்டுல முசல்லா திறந்தே தான் இருக்கும், அவங்க வீட்டு வேலைகளை செய்வாங்க, மத்த நேரத்துல அழுந்து 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 துவா கேட்பாங்க, தொழுவாங்க, அழுவாங்க, துவா கேட்பாங்க. ஒரு வருடம் இல்ல, பல வருடங்கள் அழுந்து 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 துவா கேட்கிறாங்க. யா அல்லாஹ், கண்ணை கொடுத்தவன் நீ, பார்வையை கொடுத்தவன் நீ, அந்த பார்வையை ஏண்ட பிள்ளைக்கு திருப்பி தந்துரு, திருப்பி தந்துரு. துவா கேட்டு 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 பல வருடங்களுக்கு பின்னால் ஒரு நாள் இமாம் புகாரியுடைய தாயார் பாக்குறாங்க, மகன் ஓடி வாராரு. அப்ப ரெண்டு கண்ணும் தெரியாது என்றதால அவருக்கு இடங்கள் எல்லாம் பாடம். அப்படித்தானே, பொதுவா வளமையா ஒரு கண் தெரியாதவங்க வீட்டுல அவங்க கூட வேலை செய்வாங்க. இப்ப இந்த சின்ன புள்ள இமாம் புகாரி இந்த சிறுவர் என்ன செய்யறாரு, அவருக்கு வீட்டுல உள்ள இடங்கள் எல்லாம் பாடம், எனவே அவரை யாரும் பிடிக்க தேவையில்லை, அவருடைய வேலையை அவர் செஞ்சு கொள்வாரு. இப்ப புள்ள ஓடி வருது, வந்துற உமா எனக்கு கண் விளங்குது. அப்ப இந்த தாயார் தலையை தடாவிட்டு சொல்றாங்க, மகனே அல்லாஹ் கூடிய சீக்கிரம் உனக்கு கண் பார்வையை தருவான். இல்ல எனக்கு கண் விளங்குது. இவங்க சொல்றாங்க, இல்ல உனக்கு மன மன பிரம்மம், உனக்கு வந்து ஒரு நினைவு. அப்படி இப்ப எத்தனையோ தடவை புள்ள சொல்லிட்டு, இப்ப புள்ள சொல்லுது இது இதுதான் இது இதுதான் என்று காற்றில பொறுத்தால் தாயாருக்கு ஆச்சரியம். சுபஹானல்லாஹ், கண் ரெண்டு கண்ணும் தெரியாமல் போன இமாம் புகாரியுடைய தாயார் தன்னுடைய துஆவின் மூலமாக ரெண்டு பார்வையை எடுத்து கொடுத்தார். முடிவு என்ன, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய தாயார் அந்த பிள்ளைக்கு ரெண்டு கண்ணை மட்டும் இல்ல, முழு உலகத்துக்கும் ஒரு ஹதீஸ தொகுத்து வழங்கி குர்ஆனுக்கு பின்னால முதல் தரத்துல உள்ள ஹதீஸ் கிரந்தத்தை எழுதுறதுக்கும் ஆக்கி வைச்சான். சுபஹானல்லாஹ். இந்த புகாரி இமாம் புகாரியுடைய இந்த வளர்ச்சிக்கு வித்திட்டது அந்த தாயுட அழுகையும் தொழுகையும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இத்ரீஸ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அவங்களோட வாப்பாவும் சின்னத்துல மௌத்து, அவங்களோட வாப்பாவும் சின்னத்துல இல்ல, அவங்களோட தாயார் என்ன செய்வாங்க, அன்னார் தன் கல்வி கற்பதற்கு போற நேரம் பல ஊர்களுக்கு போனாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போற நேரம் எல்லாம் சிறு வயதுல தாயாரும் சேர்ந்து தான் போவாங்க. தாயாரும் சேர்ந்துதான் போவாங்க. சேர்த்து ஒரு இடத்தை எடுத்து அங்க இருந்து புள்ளைய படிக்க வச்சாங்க. சுபஹானல்லாஹ். இன்றைக்கு ஒரு இமாம் ஷாஃபி தோன்றினார். சகோதரிகளே, தாய்மார்களே, இதே போல முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹிமஹுல்லாஹ் உலகத்துல ஆகப்பெரிய மகான், உலகத்துல ஆகப்பெரிய ஒரு மகான். இவங்களுடைய சின்னத்துல வாப்பா இல்ல, சின்னத்துல வாப்பா இல்ல. ஆனா அவங்களோட நிலைமை என்ன, அவங்களுக்கு முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜிலானுடைய தாயார் பழக்கின பழக்கம், உங்களுக்கு பசி வந்தா அல்லாஹ் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எந்த காரணத்து கொண்டும் அல்லாஹ் பாக்குறான்னு மறந்துறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், இப்ப இவங்களை பாக்தாதுக்கு அனுப்பணும், ஜெயிலான் இருந்து பாக்தாதுக்கு அனுப்பணும். இப்ப என்ன செய்யறாங்க, ஈராக்குள்ளேதான் இப்ப வியாபார கூட்டத்துல அனுப்புறாங்க. இந்த பணத்தை காணாக்கிற கூடாது. எங்களுக்கும் பெண்கள் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளையில கடைக்கு அனுப்புற நேரம் புள்ளையோட பாக்கெட்ல சல்லிய போட்டு ஒரு அர்ணல் கட்டு ஒன்று குத்தி அனுப்புவாங்க. அந்த கட்டு தானே சொல்றேன், பின் ஒன்று குத்தி அனுப்புவாங்க விழாம. இதே போல இமாம் முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி இவங்களோட தாயார் இந்த புள்ளையோட ஆடையில ஒரு பகுதியில 40 பொற்காசுகளை வச்சு ஒரு தச்சு அனுப்புறாங்க. போற இடத்துல வியாபார கூட்டம் ஒரு இடத்துல தங்குது, கள்ள கோஷ்டிகள் வாராங்க, இந்த வியாபார கூட்டத்தை அடிச்சு சொத்துக்கள் எல்லாம் பறிக்கிறாங்க. இப்ப பார்த்தாங்க புள்ளி ஒன்று இருக்குது, புடிச்சு கேட்டாங்க உனக்கிட்ட என்ன இருக்குது, புள்ள சொல்லிச்சு 40 பொற்காசுகள். நாங்க சின்னத்துல ஸ்கூல்ல படிச்ச சம்பவம். சகோதரிகளே, தாய்மார்களே, அவன் ஆச்சரியப்பட்டான், அதட்டினான். எங்க வச்சிருக்கிற, இங்க வச்சிருக்கிற. தூக்கி தலைவன் கூட்டிட்டு போனான். அந்த தலைவன் சொன்னான், எல்லாரும் இருந்தா இல்லன்னு சொல்லுவாங்க, நீ ஏன் உண்மையை சொன்னாய், என் தாயார் எனக்கு உண்மையை சொல்லும்படி சொன்னார். முடிவு அந்த கொள்ளை கூட்டம் மகான்களாக மாறிச்சு. இன்றைக்கு உலகம் எதிர்த்து அதாவது பிரயோஜனம் அடையக்கூடிய ஞாபகம் ஊட்டக்கூடிய பல உலமாக்கள் தன்னுடைய வழிகாட்டிகளாக இருக்கிற அப்துல் காதிர் ஜிலானி ரஹிமஹுல்லாஹ் இவங்களும் அந்த அப்துல் காதிர் ரஹிமஹுல்லாஹ்வாக மாறினத்துக்கு பின்னணி ஒரு உம்மட வளர்ப்பு. சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு பெண்களும் யோசிங்க, நான் ஏந்த புள்ளைக்கு அப்படி ஒரு தாயா இருக்கிறேனா, வளர்ச்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்காது. நல்ல விளங்குங்க சகோதரிகளை, தாய்மார்களே, ஊட்டுடைய சூழல் இருக்கத்தானே அது தான் பிள்ளைகளை மாற்றுறது. இந்த உங்களோட பகுதியில இல்ல, இந்த கொஞ்சம் நுவரெலியா இது மாதிரி பகுதியில போன அவங்களுக்கு விளங்கும். இந்த தேங்கண்ணெய் இருக்கத்தானே, தேங்கண்ணெய் தலைக்கு போடக்கூடிய எண்ணெய், இந்த எண்ணெய நாங்க இங்க இருந்து போடுற நேரம் பொட்டல்ல தண்ணியா தான் இருக்கும். ஆனா அதை அப்படியே வேன்ல வச்சுட்டு அப்படியே நீங்க நூறுலியா போய் சேர்ந்துட்டு 10 நிமிஷத்துல எண்ணெய் போத்துல தூக்கி பாத்தீங்கன்னா அப்படியே சௌகரம் உறைஞ்ச மாதிரி உறைஞ்சிருக்கும். என்ன சொல்றவன் சொன்னா, வெளியுடைய சூழல் அது குளிராகும் பொழுது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய எண்ணெய் எப்படி அது திண்மமாக மாறுதோ, இதே மாதிரி வீட்டுக்கு வெளியே உள்ள சூழல் வீட்டுக்குள்ளே புள்ளைய மாற்றும், வீட்டுக்குள்ள உள்ள சூழல் பில்லவுலா புள்ளையிட சூழலை மாற்றும். இன்றைக்கு எல்லா பெண்களுக்கும் உள்ள ஆசைத்தான், ஏண்ட புள்ள ஒழுக்கமான புள்ளையா வரணும், ஏண்ட புள்ள நல்ல புள்ளையா வரணும், ஏண்ட புள்ள மான மரியாதையோட வரணும்னு நினைக்கிறோம். சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு பெண்களும் யோசிங்க, எங்களோட வீட்டுல அப்படி நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோமா, ஊட்டுல செஞ்சு வச்சிருக்கிறோமா, புள்ள சந்தோஷமா விளையாடுறதுக்கு எத்தனையோ விளையாட்டு சாமான்களை கொண்டாந்து கொடுக்கிறோம், புள்ள சந்தோஷமா விளையாடுறதுக்கு போன்ல நாங்க டிவி கேம்ஸ் போட்டு கொடுக்கிறோம் சந்தோஷமா விளையாட, புள்ள ஹாலிடேஸ் லீவ் நாள கழிக்கிறதுக்கு சந்தோஷமா டிவிய போட்டு கொடுக்கிறோம், ஏண்டா புள்ள சந்தோஷமா இருக்க. ஆனா சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு பெண்களும் யோசிங்க, எங்களோட வீட்டுல உள்ள வயது ஒரு புள்ள பருவ வயது அடைஞ்சிட்டா மாமி ஒரு சல்வாரி கொண்டாருவா, மாமா ஒரு கிட்ட கொண்டாருவாரு, சாச்சி ஒரு உடுப்ப கொண்டாருவா, இன்னொரு தாத்தா ஒரு ஷூவை கொண்டு வருவாரு, சந்தோஷமா எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்து அந்த பிள்ளைங்க சந்தோஷமா வரவேற்பாங்க. நான் கேக்குறேன், எந்த பெண் ஒவ்வொரு தாயும் யோசிங்க, மகளே இது என்னுடைய ஹக்கு என்று தன்னுடைய மகளை நோக்கி ஒரு அல்கொரான கொடுத்த ஒரு பொம்பளை எங்களுக்கு இன்னைக்கு பாக்கணுமா, யோசிச்சு பாருங்க. புள்ளைக்கு போன் வாங்கி கொடுக்கிற உம்மா இருக்கிறோம், எந்த பொம்பளைக்கு சொல்லலும், எந்த பொம்பளைக்கு சொல்லலும், ஏந்த உம்மா எனக்கு ஒரு குர்ஆன தந்தாரு, சுபஹானல்லாஹ். அப்ப இந்த உம்மா எவ்வளவு தூரம் போகுது என்று பாருங்க. ஹராத்தையும் யஹூதியத்தையும் நசரானியத்தையும் பிள்ளைக்கு செல்ல வாங்கி கொடுக்கூடிய எத்தனை பேர், நாங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு குர்ஆன வாங்கி கொடுத்த எத்தனை பேர் இருக்கிறோம். சுபஹானல்லாஹ், சம்பந்தமே இல்லாம போயிடுச்சு பிள்ளைகளை இஸ்லாமிய முறையில. நாங்க வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு என்னத்தை வளர்க்கிறோம் புள்ளைகள்? நான் வளமையா சொல்றதான், இன்றைக்கு வீட்டுக்குள்ள பிள்ளைகள் விளையாடுறதே ஒரு அசிங்கமான விளையாட்டு. ஒன்றோ பே என்று விளையாடுவான், இல்லாட்டி பா என்று விளையாடுவான், இல்லாட்டி நீ ஓடி நான் உனே பிடிக்கிறேன், இல்லாட்டி நான் கல்ல நீ போலீஸ் என்னுவான். பாருங்க, இதை உட்கார்ந்து யோசிங்க. பிள்ளைகள் தன்னை பேயாகவும் தன்னை பிசாசியாகவும் தன்னை ஒரு கல்வனாகவும் சொல்லிக் கொள்வது விளையாடுது. நான் இதுவில்லா, இதான் எங்கட வீட்டு சூழல். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன், என்னோட நண்பர் ஒரு ஆலிம் அவரது வீட்டுக்கு போன சார், போனா அவர் புள்ளைய விளையாடுறாரு, புள்ளைய கையில வச்சு விளையாடுறாரு தெரியுமா. அதுக்கு போறதான் நான் கூட எந்த பிள்ளைக்கு அப்படி விளையாட்டி பழக்கினேன். புள்ளையோட விரல் எடுத்து ஒரு விரல மடிச்சு லோஹர் அசர், அவர் சொல்றாரு லோஹர் தொழுந்து அசர் தொழுந்து மாரி தொழுந்து இஷா தொழுந்து போட்டு நாய்க்கு போட்டு பூனைக்கு போட்டு உனக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய் திண்டு சொல்லுங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களோட ஒவ்வொரு செயல்பாடும் ஜீனுக்குள்ள ஆக்கக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கு இருக்குது. இது பொது பயன் சொல்ல இயலாது, வாராந்த தாலிமன்றத்தால சொல்றாரு. ஏன் எங்களுக்கு இதை மாத்த இயலாது? ஏன் எங்களுக்கு இதை மாத்த இயலாது? நாங்க ஏன் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் என்று அநியாயமா திரும்பி கொண்டிருக்கிறோம்? எங்கட பிள்ளைகளுக்கு அபி என்று சொல்லி பழக்குங்க. பிள்ளைக்கு சுபானல்ல, ஒரு சகோதரர் கண்டார், அவட முகத்துல தாடியும் இல்ல மீசையும் இல்ல தொப்பியும் இல்ல, புல் வெஸ்டர். அத பார்த்தாவே சொல்ல இயலாது. ஆனா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், குட்டி புள்ள சின்ன பொம்பளை உள்ள வந்து அபி மமா கோலிங் என்று நான் கேட்டேன், என்ன பண்ணி வெள்ளக்காரமாயிட்டு புள்ளைய அரபிமாய் பழக்கிக்கிறா என்று. அது எங்கட கதையை விடுங்க, அதுல புள்ளையிலாவது இஸ்லாமிய முறைப்படி வளர்த்தும் மாத்துல வீட்டுல எங்கட பேச்சுவார்த்தைகளும் இஸ்லாமிய முறைப்படி இருக்கணும். நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கலாம், மமான்றத விடுங்க, உம்மி என்று சொல்லி பழங்க. தட்ஸ் ஆல்சோ ஃபேஷன். நாங்க இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் ஃபேஷனாக எடுப்போம், எங்க ரோல் மாடலாக எடுப்போம். மமா மமா மம்மி என்றதை விட உம்மி என்று சொல்லி பழக்குங்க. டெடா டி டெடி என்றதை விட அபி என்று சொல்லி பழக்குங்க. வீட்டுக்குள்ள பிள்ளைக்கு ஒரு இஸ்லாமிய உணர்வு வரும். இன்னைக்கு பொம்பளைக்கு மீறி மீறி ஃபேஷன் ஆமே பொண்டாட்டி மேல மாப்பிள்ள எப்படி கும்பிடுற டெடா, இவளுக்கு டெடா டெடா புள்ளைய புடிங்க. ஒரு இடத்த போயிருந்தா பேசிக்கொண்டு இருக்கிறோம், உங்களுக்கு என்ன டெடா புள்ளைய புடிங்கன்னு சத்தம் கேட்டுச்சு. உண்மையில வாப்ப கேட்டா ஏமாண்டு இல்ல இவர பேசுங்க, பார்த்தா மாப்பிள்ளைக்கு டெடா. சகோதரிகளை விளையாட்டு இல்ல, எவ்வளவு பாவம் தெரியுமா? ஒரு நாள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியோட வீட்டுக்கு போனாங்க. அந்த சஹாபி தன்னுடைய மனைவியை என்று கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டா, தாத்தா தங்கச்சி மறைக்கிற நேரம் இவங்க தங்கச்சி தங்கச்சி என்று கூப்பிடுற. உஹ்ரியான்றது சின்ன தங்கச்சி, இப்ப மாப்பிள்ளையும் இறக்கத்துல உஹ்ரியான்னு கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனைவிய சகோதரி என்று கூப்பிடவான. சுபஹானல்லாஹ், நல்லா யோசிங்க. ஒவ்வொரு பொம்பளையிலும் யோசிங்க, உங்களோட மகன், நான் ஆம்பளைக்கு நான் வேறையா சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன், உங்களோட மகன் மகன் வந்து உங்களுக்கு ஏ என்று கூப்பிட்டா உங்களுக்கு எவ்வளவு வெக்கமாயிருக்கும்? உங்களே உங்களோட புள்ள வந்து ஏ என்று கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி வெக்கமாயிருக்கும்? என்னடா பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற ஒரு கேவலம் தானே. இதே தான் நீங்க உங்களோட கணவனை பார்த்து வாப்பா என்று கூப்பிடுறது அல்லாஹ் பாதுகாக்கும். அரே, வாப்பாக்கும் மாப்பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லையா? எவ்வளவு வெக்கம் இல்லாம மேல் கூசாம தன்னுடன் உறவு கொள்ளக்கூடிய கணவனை, தன்னுடன் கட்டிலில் வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய கணவனை பார்த்து வாப்பாண்டா, இவருக்கு மூளை எங்க? மூளையில தலையில மூளையா மண்ணா இருக்குது. ஆக பயங்கரமான விஷயம். அப்படி சொல்ற பழக்கம் எங்களோட பொம்பளை நிறைக்கு உடனே மாத்துங்க. ஹராம் ஹராம். ரசூலுல்லா தங்கச்சி என்றே வாப்பாக்கு சொல்ல வாண வேண்டும், பொண்டாட்டிக்கு மனைவிக்கு சொல்ல வாண வேண்டாம்,
நீங்க வாப்பாட்டு சொல்றது இல்ல நாங்க சும்மத்தானே சொல்லுறோம். சும்மம் சொல்லவான அந்த சாமியும் சும்மத்தான் சொன்னாங்க. ஒரு மனைவிய தங்க சேர்ந்துவானா யாராவது? அதே போல உட கணவனுக்கும் சொல்லுங்க, இந்த சில கிடாமாருமா சொல்ற மாமா மம்மி மம்மி இவனுக்கும் மம்மி அவள் உன் உமாக்கும் மம்மி என்று அதுக்கு சொல்ற பெருசி கிளவி கிளவி என்ற இவன் இவன வாப்பாக்கள் லொக்கா பெருசி அப்படித்தான் சொல்றது. ஆனா சொல்ல வேண்டிய வாப்பாக்கு தடான்ற இல்ல, சொல்ல வேண்டிய வாப்பாக்கு இந்த வாப்பான்ற இல்ல, சொல்ல வேண்டிய உமாக்கு கணவன் மம்மி என்ற இல்ல, கிளவிக்கு எப்படி மம்மி என்ற அப்படி ஒரு யோசனை வரும். ஆனா பொண்டாட்டிக்கு போய் இவன் மாமான்றால் மாப்பிள்ளைக்கு போய் அவள் டெடா என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன தெரியுமா சொல்றேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்றைக்கு நாங்க ஃபேஷன் என்ற பெயர்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் பெற்று வளர்த்த வாப்பாட வாப்பாவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைய கட்டில உறங்கக்கூடிய கணவனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் வார்த்தையுடைய விபரீதம் தெரியாம செஞ்சு கொண்டிருக்கிறோம். பழக்குங்க அபி என்று பழக்குங்க புள்ளைகளுக்கு, புள்ளைகளுக்கு வாப்பாக்கு அபி என்று சொல்ல சொல்லுங்க, உங்களுக்கு உம்மி என்று பழக்குங்க. வீட்டுல இஸ்லாமிய சூழலை உண்டாக்குங்க. வீட்டுல பிள்ளைகளுக்கு விளையாடக்கூடிய விளையாட்டுகளும், வீட்டுல பிள்ளைகளோட விளையாடக்கூடிய விளையாட்டுகளும் சகோதரிகளை தாய்மார்களை எப்படி இருக்கணும் சொன்னால் இஸ்லாத்த உணர்வு பூர்வமா உண்டாக்கூடியதா இருக்கணும். அதுல ஒரு புள்ள தன்னுடைய கையில இன்னொரு புக் ஒண்ணு வச்சு கொண்டிருக்குது. இதே போல இடத்துல உருதுல கேக்குது அந்த புள்ள, அதே சமயம் எல்லா பிள்ளைகளும் ஓடுது. நான் பார்த்து கொண்டே இருந்துட்டு நான் கேட்டேன், இது என்ன விளையாடுதுன்னு பாருங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இது நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால கண்டது, இப்பயும் என் கண்குள்ள மாதிரி இருக்குது. போனவர்கிட்ட கேட்டேன், அந்த தர்ஜமா டிரான்ஸ்லேஷன் கேட்டேன், இது என்ன புள்ளைகள் விளையாடுது? அவர் சொன்னாரு, அந்த புள்ளைகள் எப்படி விளையாடுதான் தெரியுமா? நான் உங்களுக்கு லேசா விளங்குற மாதிரி சொன்னா புள்ள, இப்ப நான் எங்கட புள்ள செல்லுமா, ஓடி ஓடி போயிட்டு மரத்தை புடி மாட்டை புடி எருமைய புடி எல்லாம் செல்லும். அந்த புள்ள எப்படி விளையாடுதுன்னு சொன்னா புள்ளையிட்ட கேக்குற, நான் சொல்றத கேக்குறா, அப்ப அந்த புள்ளையில ஓ டிரான்ஸ்லேஷன் பண்றாரு, ஓ ஓ அப்ப சொன்னத செய்வீங்களா, ஓ ஓ மாறி செய்வீங்களா, மாட்டேன். அப்ப நான் சொல்ற மலசல கூடம் போற துவா என்னன்னு சொல்லுங்க பாக்க, எப்படி இருக்கும் வீட்டுக்குள் போல துவா என்ன சொல்றன்னு பாக்க. அந்த புள்ள துவாவை சொன்னா புள்ள வெற்றி. சுபஹானல்லாஹ். கேட்டன் யார் இதன்னு, மௌலானா இல்யாஸ் ரஹமத்துல்லாஹ் வம்சாவளியம் அந்த குடும்பங்களாம். புள்ளையில எப்படி விளையாடுதுன்னு பாருங்க. புள்ளைக்கு இமாம் ஜமாத் நடத்தி விளையாட வைங்க, புள்ளைக்கு குர்ஆன் ஓதி விளையாட வைங்க. நோம்பு வந்தா நான் வளமையா சொல்றேன் உங்களுக்கு, நாங்க சொல்றோம் தானே, நீ ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகுனா இது வாங்கி தாரன், எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்தா அது வாங்கி தாரன், எது செய்யறதோட நீங்க சொல்லுங்க. நோம்புல புள்ளைக்கு சொல்லணும், இந்த நோம்புல நீ ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சா நான் உனக்கு இவ்வளவு தாரம். சுபானல்லாஹ். நாங்க பிராக்டிக்கலி பாக்குறோம், புள்ளையில அப்படி சொன்னா என்ன தெரியுமா நடக்கும், புள்ளையில் போட்டிக்கு குர்ஆன் ஓதுது. அப்ப எங்கட ஒரு நண்பர் சொன்னார், அதுல நீங்க இந்த போட்டியை கூட மனுஷிக்கு வைக்கல, ஏண்டு அவர் சொன்னாராம், ஊத்துல பெருசி சிறுசு எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்ச், யாரு முதல் குர்ஆன் ஓதி முடிக்கிறோ அவங்களுக்கு 2500 ரூபாய் தான், முதலாவது பொண்ணு ஓதி முடிச்சுக்கிற பொம்பளைக்கு முதல் சல்லியது. அப்படியே அவர் சரி அந்த விளையாட்டு ஒட்டு இல்ல பாருங்க, அப்படி அம்மா பெருசுக்கு ஓதி முடிக்கிற அவங்க எங்களோட சேர்க்க வேணும் என்றோம். இந்த போட்டிகள் குர்ஆன்ல வரணும், அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். நான் இன்றைக்கு நடக்கிற விஷயங்களை சொல்றேன், நடக்கிற விஷயங்களை சொல்றேன் சகோதரிகளே தாய்மார்களே. வீட்டுக்குள்ள தீன கொண்டாங்க, வீட்டுக்குள்ள நீங்க பிள்ளையில விளையாட்டு காட்டுறது கூட தீனுடைய விளையாட்டாக இருக்கட்டும். கதை சொல்றதுக்கு எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த அந்த பேய் ஒன்று இருந்தாம், பிசாட்சி ஒன்று இருந்தாம், ஆட்சி ஒன்று இருந்தாம், அதை வடை சுட்டாம், அது சுட்டாம், இது சுட்டாம், பச்சை பொய்ய சொல்லி கொண்டிருக்கிறோம். நாய் வருதாம் பேய் வருதாம் இல்லாத பொய்ய சொல்லி பிள்ளைய அரவணைக்கிறத விட உண்மையான சம்பவங்களை சொல்லுங்க. பலாயிலாமால பெறட்டுங்க, முன்சகபாதீச பெறட்டுங்க, புள்ளியலுக்கு சம்பவம் சொல்ல ஆசையா, ஹயாத்து சஹாபா தமிழ்ல வந்திருக்குது பார்ட் 1, 2, 3, 4 நாலு வால்யூம்ஸ் வந்திருக்குது, நாலு வால்யூம் தமிழ்ல வந்திருக்குது, பிறட்டி பாருங்க, அதுல சின்ன சின்ன சம்பவங்களை எடுங்க, அத புள்ளைகளுக்கு சொல்லுங்க. நீங்க இங்கிலீஷ் மீடியமா இஸ்லாமிக் ஹிஸ்டரி ஹிஸ்டரி போ கிட்ஸ் இருக்குது, சின்ன பிள்ளைக்காக வேண்டிய சின்ன சின்ன சம்பவங்கள், இந்த சம்பவங்களை எடுத்து புள்ளைகளுக்கு சொல்லுங்க. புள்ளைகளுக்கு உங்களோட புள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகளும் இஸ்லாமிய கதைகளா சொல்லுங்க. வளரக்கூடிய பிள்ளைகள் தீனோட வரும். சகோதரிகளை தாய்மார்களே, இந்த வளர்ச்சியை உண்டாக்கணும் என்றா வீட்டுல தீன் லேசா வரும், நிம்மதி லேசா வரும், அதுக்கு சந்தோஷம் லேசா வரும். எங்கட வீட்டுல உள்ள பிள்ளைகளை தஷ்கீல் பண்ணுங்க, வயது வந்த பிள்ளைகளா பிள்ளைல ஒரு 3 நாள் அனுப்புங்க, 40 நாள் அனுப்புங்க. இந்த பையன் ஓயில எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் இருக்கிறாங்களா, நீங்க நியத்து வைங்க, பிள்ளைகளோட பேசுங்க. ஓஎல் எக்ஸாம் முடிஞ்ச போறோம், பிள்ளைய ஒரு 40 நாள் அனுப்புங்க. ஏஎல் எக்ஸாம் பிள்ளைய நிக்கிறாங்களா, எக்ஸாம் முடிஞ்சதோட ஒரு 4 மாசம் அனுப்பிடுங்க. உங்களோட கணவன் வருஷத்துல 40 நாள் அனுப்புங்க, 3 நாள் ஜமாத்துல அனுப்புங்க, கிழமைக்கு 1 நாள் ஜுமாராத்துக்கு அனுப்புங்க. வீட்டுல தாலிம வாசிங்க, நீங்க எடுத்து வாசிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு மாற்றம் வருதா இல்லையான்னு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சகோதரிகளே தாய்மார்களே, எந்த நல்ல விஷயம் பேசணும் கேட்டோம் பார்க்கிறோம் அமர்ச்சியும் பாக்கிட்ட அனைவருக்கும் தந்தருவானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.